السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على محمد النبي الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை சொல்லி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர், மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் உலகத்துக்கு வரும் பொழுது வெறும் கையாக இங்கே வந்து சேர்ந்தோம். நமக்கு இப்பொழுது இருக்கிற இந்த அறிவும், இப்பொழுது இருக்கிற இந்த பலம், இந்த சக்தி, இந்த பணம், இந்த வீடு, காணி எதுவும் இருக்கவில்லை. வெறும் கையாக வந்தோம். வளர்ந்து வரும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு உள்ளேயும் நமக்கு வெளியேயும் எத்தனையோ பெரும் பெரும் அருள்களை, எத்தனையோ பெரும் பெரும் ஞாமத்துக்களை தந்தார் அல்லாஹுடைய நல்லடியார்களே. நமக்கு தரப்பட்டிருக்கிற எதுவும் வெறும் அவற்றை நாம் சுகம் அனுபவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தரவில்லை. நமக்கு எது தரப்பட்டிருந்தாலும் நம்மை சோதிப்பதற்காக வேண்டி தரப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த அறிவை வைத்து அவர் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்படவில்லை. அழகை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் மக்களிடம் பெருமை பாராட்டுவதற்காக வேண்டி அது கொடுக்கப்படவில்லை. அதற்குள்ளே சில சோதனைகள் அவருக்கு இருக்கிறது. அந்த சோதனையில் அவர் வெற்றி அடைய வேண்டும். ஒருவருக்கு அல்லாஹ் பணத்தை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான் என்றால் அவர் அந்த செல்வத்தில் நன்கு அனுபவிக்க வேண்டும். விதம் விதமான சாப்பாடுகளை சாப்பிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் விதம் விதமாக உடுக்க வேண்டும். ஆடம்பரமாக வீடுகளை கட்ட வேண்டும். ஆடம்பரமாக செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கவில்லை. அந்த செல்வத்துக்குள்ளே அல்லாஹ் ஒரு சோதனையை மறைத்து வைத்திருக்கிறான். ஒருவருடைய கையில ஒரு செல்வம், ஒரு பணம் கொடுக்கப்படும் பொழுது அதற்குள் அவருக்கு சில சோதனைகள் இருக்கின்றன. இவர் இதை எங்கே செலவழிக்கிறார் என்பதை அல்லாஹு தஆலா கவனித்துக் கொண்டிருக்கிறான், பதிவு செய்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் கியாமத்துடைய நாளில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் மனிதன் சம்பாதித்த ஒவ்வொரு பணத்தை பற்றியும், இதை எங்கிருந்து நீ சம்பாதித்தாய், எங்கிருந்து அடைந்தாய், மனிதன் அதை எங்கே செலவழித்தான் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வத்தை பொறுத்தவரையில் சிலர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், சிலர் செல்வத்தில் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த செல்வம் வெறும் அவர் மட்டும் அனுபவிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்படுவதில்லை. குர்ஆன் சொல்கிறது, ஃபி அம்வாலிஹிம் ஹக் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அவர்களுடைய பணத்திலே, அவர்கள் சம்பாதித்த அந்த செல்வத்திலே வெளியே போக வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. பிறருக்கு சொந்தமான ஒரு ஹக் அவர்களுக்கு போக வேண்டிய ஒரு பகுதி அதற்குள்ளே இருக்கிறது. அது யாருக்குரியது? லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அவர்களிடத்தில் தேவைகளை சிலர் கேட்டு வருவார்கள். தேவையுள்ளவர்கள் சில பொழுது கேட்டு வருவார்கள். இன்னும் சிலர் தேவையுள்ளவர்களாக இருப்பார்கள், அவர்கள் கேட்டு வரக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த இரண்டு சாராருக்கும் உரிய ஒரு பங்கு அவர்களுடைய செல்வத்திலே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சில பொழுது நாம் இதை ஏற்றுக்கொள்கிறோம், உண்மையில் அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், நான் மக்களுக்கு செலவழிப்பதற்காக, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக, நல்ல வழியிலே செலவழிப்பதற்காக என்பதை நாவினால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த சோதனைக்குரிய கட்டம் வரும் பொழுது, கொடுக்க வேண்டிய கட்டம், சில பொழுது நம்முடைய செல்வங்களுக்குரிய சோதனை வந்து விடுகின்றன. அப்படிப்பட்ட சோதனை வரும் பொழுது ஒவ்வொருவரும் விதம் விதமாக யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, ஹாரூன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரும் செல்வந்தன் இருந்தார். அவனிடத்திலே அவனுடைய பணத்துக்குரிய சதகா கேட்கப்பட்ட நேரத்திலே அவன் சொன்னான், நான் எதற்கு கொடுக்க வேணும், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, என்னிடத்தில் அறிவு இருக்கிறது, அந்த அறிவினால்தான் இந்த பணம் எனக்கு கிடைத்திருக்கிறது, நான் ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்க வேணும் என்று கேட்டான். இப்படிப்பட்ட சில கட்டங்கள் மனிதர்களுக்கு வந்து விடுகின்றன, நமக்கு வந்து விடுகிறது. செலவழிக்கிற நேரம் வரும் பொழுது நாம் யோசிக்கிறோம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்திருக்கிற பணம், நான் இதை ஏன் செலவழிக்க வேண்டும், நான் இதை ஏன் இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும், இன்னொன்றுக்கு நான் ஏன் இதை செலவழிக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே கேட்க ஆரம்பித்து விடுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் மறந்து விடக்கூடாது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை சுமந்து கொண்டு இந்த உலகத்துக்கு வரவில்லை. குர்ஆனை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய மூணு பண்புகளை சொல்லி இருக்கிறான். குர்ஆன் மனிதர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு கிதாப், ஒரு வேதமாக இருக்கிறது. அது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில விடயங்களை மனிதர்களை பார்த்து சொல்கிறது, அழைப்பு விடுக்கிறது என்றால் அது எவ்வளவு முக்கியமான விடயங்கள், எவ்வளவு பிரதானமானவை என்பதை நாம் புரிந்து கொள்ள தவற மாட்டோம். மூன்று விடயங்களை சொல்கிறது. அல்லதீன யுஃமினூன பில் கைப், இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும், இந்த குர்ஆன்ல யாருக்கு நேர்வழி இருக்கிறது, இந்த குர்ஆன்ல யாருக்கு வழிகாட்டல் இருக்கிறது என்பதை சொல்லும் பொழுது முதலாவது சொல்கிறான், அவர்கள் மறைவான விடயங்களை ஈமான் கொள்வார்கள், அவர்களுக்கு வழிகாட்டல் இருக்கிறது. இரண்டாவது, தொழுகையை அவர்கள் பேணுதலாக நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது, நாங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தில் இருந்து செலவழிப்பார்கள். செலவழிப்பதை மூன்றாவது விடயமாக குர்ஆனுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்றால், நம்முடைய செல்வத்தை நல்ல வழியில் செலவழிப்பது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு பெரிய இடத்தை மார்க்கம் அதற்கு கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதையும் சொல்லும் பொழுது சொல்கிறான், நாங்கள் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். அவர்களுடைய செல்வத்தை என்று சொல்லவில்லை, நாங்கள் கொடுத்ததை அவர்கள் செலவழிப்பார்கள். நாங்கள் கொடுத்தது என்றாலே அது அவனுக்குரியது என்ற அர்த்தம், அவனுக்கு சொந்தமானது, தற்காலிகமாக கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை அவர்கள் செலவழிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். மனிதன் எப்பொழுதும் நான் சம்பாதித்த பொருள் இதை செலவழித்து விட்டால் இதிலே குறைவு வந்துவிடும் என்று பயப்படுகிறான். எப்பொழுதும் அந்த பயம் மனிதனுக்குள்ளே இருக்கிறது, நான் செலவழிக்க போய்விட்டால் என்னுடைய செல்வம் குறைந்து விடுமோ என்ற பயம் எப்பொழுதும் இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தாலா ஒரு மனிதனை செல்வந்தன் என்று முடிவு செய்து வைத்திருந்தால் அவன் தன்னுடைய செல்வத்தை எவ்வளவு செலவழித்தாலும் இன்ஷா அல்லாஹ் அவன் செல்வந்தன் தான், அவன் செல்வந்தனாகத்தான் இருப்பான், அவனுடைய செல்வத்தில் குறைவு ஏற்பட மாட்டாது. ஒருவனை அல்லாஹ் ஏழை என்று முடிவு செய்து விட்டால் அவன் எவ்வளவுதான் பணத்தை சேகரித்தாலும் அவன் இங்கே ஏழையாகத்தான் வாழ்வான். செலவழிப்பதனால் குறைந்து விடுகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் ஒரு மனிதனை செல்வந்தனாக ஆக்குவது என்பது அவனுடைய கையில் இருக்கிற விஷயம் அல்ல. அவன்தான் உங்களை செல்வந்தர்களாக மாற்றுகிறான், அவன்தான் செல்வத்துக்குரிய முதலையும் உங்களுக்கு தருகிறான். கேபிட்டலை தந்ததும் அவன்தான், இலாபத்தை தந்ததும் அவன்தான், செல்வத்தை தருகிறவனும் அவன்தான், ஏழ்மையை ஏற்படுத்துகிறவனும் அவன்தான். பயப்பட வேண்டியதில்லை. ஒரு கிணற்றிலே தண்ணீர், கிணறு தோண்டப்படுகிறது, அந்த நீர் அதனுடைய மேல் மட்டம் வரைக்கும் நிறைய வேண்டும் என்பதற்காக ஒருவர் அந்த நீரை இறைக்காமலேயே விட்டுவிட்டால் ஒரு பொழுதும் அந்த கிணறு நிரம்ப மாட்டார். அந்த அனுபவங்கள் இருக்கிறவர்களுக்கு தெரியும். கிணற்றிலே நிறைய ஊற்று வர வேண்டும் என்றிருந்தால் அந்த கிணற்றிலிருந்து நிறைய தண்ணீர் இறைக்கப்பட வேண்டும். இறைக்க இறைக்கத்தான் கிணற்றுக்குள்ளே அந்த ஊற்று பெருகுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போலதான் மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வம், இதை ஒரு மனிதன் தனக்குள்ளே தேக்கி வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா அதில் இருக்கிற பரக்கத்தை இல்லாமலாக்கி விடுகிறான். ஜம்ஜம் என்ற ஒரு கிணறு உலகத்திலே பல லட்சக்கணக்கானவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான லிட்டர்களை தண்ணீராக கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் உலகத்தில் மிக அதிகம் இறைக்கப்படக்கூடிய கிணறு அதுதான். இறைக்கப்பட இறைக்கப்பட தண்ணீரை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சில மனிதர்களுடைய கையில் பணம் போய்விட்டால் உண்மையில் அந்த பணம் அதுக்கு உயிர் இருந்தால் அதை நினைக்கும், நான் ஒரு முசீபத்திலே மாட்டிக்கொண்டேன். சிலருடைய கைகளுக்கு பணம் போய்விட்டால் அது திரும்பவும் பஜாருக்கு வருவதற்கு பல மாதங்கள் பல வருடங்களும் எடுக்கின்றன. சில பொழுது அவர்கள் செலவழிப்பதில்லை, அடுக்கி வைத்து விடுவார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பணம் பெருகுவதற்கு இருக்கிற வழி பணத்தை செலவழிப்பதுதான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அன்ஃபிக் யப்ன ஆதம் அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக், ஆதமுடைய மகனே, உன்னுடைய செல்வத்தை நீ செலவழித்துக் கொண்டே இருப்பாயாக, செலவழிப்பாயாக. நீ செலவழித்தால் நான் உனக்கு செலவழிப்பேன். நாம் அடுத்த நாளுடைய செலவுக்காக, எதிர்காலத்திலே வரக்கூடிய பிரச்சனையுடைய செலவுக்காக நாங்கள் அதை சேமித்து வைத்துக் கொள்ள நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த செல்வத்தை தந்தவன் சொல்கிறான், செலவழி நான் உனக்கு தருகிறேன். ஒரு தகப்பன் பாடசாலைக்கு போகக்கூடிய தன்னுடைய மகனுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து விட்டு சொல்கிறார், நீ இதை இன்றைக்கு செலவழி, நான் உனக்கு நாளைக்கு தருகிறேன். ஆனால் அந்த குழந்தை யோசிக்கிறது, அந்த மகன் யோசிக்கிறான், நான் இதை செலவழித்து விட்டால் நாளைக்கு நான் என்ன செய்வேன், சேமித்து வைத்துக் கொள்ள பார்க்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீ செலவழி நான் தருவேன், நீ செலவழிப்பாயாக, நான் உனக்கு செலவழிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா அவன் வழங்கி இருக்கிற எந்த வாக்குறுதிக்கும் மாறு செய்வதில்லை. செலவழித்தால் அது நிச்சயமாக கிடைக்கும். சிலர் கஞ்சத்தனம் மிகைத்து விடும் பொழுது தனக்கு செலவழிப்பதற்கும் மனிதனுக்குள்ளே கஞ்சத்தனம் வந்துவிடும். சிலர் தன்னுடைய சாப்பாட்டுக்கும் செலவழிக்க மாட்டார்கள். பணம் இருக்கிறது, பசி இருக்கிறது, நல்லதை சாப்பிட மாட்டார்கள். தனக்கும் செலவழிப்பதில்லை, குடும்பத்துக்கும் செலவழிப்பதில்லை, பிறருக்கு செலவழிப்பது என்பது மிகத்தூரமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான மார்க்கம் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, நீ உனக்கு செலவழிப்பதும் சதக்காதான், உனக்கு தேவை இருக்கிறதா, உன்னுடைய பணத்தை நீ உனக்காக செலவழிப்பது அதுவும் சதக்காதான், முதலில் உனக்காக நீ செலவழிப்பாயாக என்று சொல்கிறார்கள். குடும்பத்துக்காக, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு செலவையும் மார்க்கம் சதக்காவாக பார்க்கிறது. மனைவிக்கு கொடுத்து விட்டு நாங்கள் நினைக்கிறோம் செலவு போயிருச்சு, குழந்தைகளுக்கு செலவழித்து விட்டு நாங்கள் நினைக்கிறோம் செலவழிந்து விட்டது. ஆனால் மார்க்கத்துடைய பார்வையிலே இது வெறும் செலவல்ல, சதக்காவிலே போயிருக்கிறது. சதக்கா கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலுக்கு, பொது சொத்துக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்லக்கூடிய புத்திமதியை கேளுங்கள். நம்முடைய வியாபாரங்களில், நம்முடைய வீடுகளில், அல்லது நம்முடைய வேலை தளங்களில் சிலருக்கு ஒரு பணத்தை நாங்கள் பொறுப்பு சாட்டியிருப்போம், பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். நாம் என்ன செய்கிறோமோ, நாம் என்ன சொல்கிறோம், சீக்கிரமாக செலவழிக்க சொல்கிறோம். பைத்துல் மாலுக்கு பொறுப்பாக இருந்த பிலால் ரதி அல்லாஹு அன் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கிறார்கள், அன்ஃபிக் பிலாலன் வலா தக்ஷ மின் தில் அர்ஷி இக்லாலா, பிலால் தாராளமாக செலவழிப்பீரா, தாராளமாக செலவழிங்க. அரசுடைய சொந்தக்காரன் உங்களுடைய பணத்தை குறைத்து விடுவான் என்று ஒரு நாளும் பயந்து விட வேண்டாம். செலவழிங்க, அல்லாஹ் தருவார். சிலர் பொது சொத்தை கையிலே கொடுத்தாலும் அதை கூட செலவழிப்பதற்கு கஞ்சத்தனப்படுவார்கள். பொது சொத்தை எடுத்து செலவழிப்பதற்கும் கஞ்சத்தனம். தன்னுடைய பணம் அல்ல, தன்னுடைய சொத்து அல்ல, பொது சொத்து இன்னொருவருக்கு சொந்தமானது, அதிலிருந்து செலவழிப்பதற்கு கூட ஏன் அவருக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்க வேணும், ஏன் அவருக்கு அவ்வளவு பெரிய கூலி கொடுக்க வேணும்? கண்ணியமானவர்களே, பொது சொத்திலே செலவழிப்பதற்கும் சிலர் கஞ்சத்தனம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பிலால் தாராளமாக கொடுங்க, தாராளமாக செலவழிங்க. அரசுடைய சொந்தக்காரன் குறைத்து விடுவான் என்று பயந்து விடாதீர்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரு மனைவிக்கு சொல்கிறார்கள், லா துஹ்ஸி ஃபயுஹ்ஸி அல்லாஹு அலைக், செலவழிக்கும் பொழுது எண்ணி எண்ணி கொடுக்காதீங்க, எண்ணி எண்ணி செலவழிக்காதீர்கள், அல்லாஹும் எண்ணி எண்ணி தர ஆரம்பித்து விடுவார். நீங்கள் எண்ணி எண்ணி செலவழித்தால் அல்லாஹும் எண்ணி எண்ணி தான் தருவார். யாருக்கு அல்லாஹ் எண்ணாமல் தருகிறானோ அவர்கள் அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், ஹாரூனை பார்த்து சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்திருக்கிறதை போல நீயும் தாராளமாக கொடு என்று சொன்னார்கள். சிலருக்கு அல்லாஹ் எண்ணாமலேயே தருகிறான். அவர்களுக்கு எப்படி பணம் வருகிறது என்பதே தெரியாது. தன்னிடத்துல அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறது என்பது அதிகமானவர்களுக்கு தெரியாது. என்னுடைய வீட்டுல எவ்வளவு பணம் இருக்கிறது தெரியாது. எண்ணாமல் அல்லாஹ் அள்ளி அள்ளி தருகிறான். இவர் செலவழிக்கும் பொழுது மட்டும் எண்ணி எண்ணி கொடுக்கிறார். ஆயிரமா, ரெண்டாயிரமா, மூவாயிரமா, எண்ணி எண்ணி செலவழிக்கிறார். சொல்கிறார்கள், எண்ணி எண்ணி கொடுக்காதீர்கள், அல்லாஹ்வும் எண்ணி எண்ணி தருவான், அல்லாஹ்வும் எண்ணி எண்ணி தருவான். கண்ணியமானவர்களே, மனிதர்கள் யோசிக்கிறார்கள், பலரையும் நாங்கள் செல்வந்தர்கள் என்று சொல்கிறோம். அவர்களுடைய அக்கவுண்ட் பேலன்ஸுகளை பார்த்து, அக்கவுண்ட்ல இருக்கிற மீதியை பார்த்து செல்வந்தர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் வங்கிகளிலே கொண்டு போய் வைக்கப்படக்கூடிய அந்த பணம் உண்மையில் நம்முடைய சேமிப்பு அல்ல, நம்முடைய செலவு. அதை இன்னொருவருக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் செலவழிப்பதற்காக. அல்லாஹ்வுடைய வங்கி இருக்கிறதே, அதுதான் நம்முடைய சேமிப்பு. அங்கே கொடுக்கிற பணம் எதுவும் வீணாவதில்லை. அது நிச்சயமாக திரும்ப உலகத்திலேயும் நமக்கு கிடைக்கும், ஆகிரத்திலேயும் அதற்குரிய கூலி நிச்சயமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாராளமாக எங்களுடைய பணத்தை நல்ல வழிகளிலும் ஆகுமான காரியங்களிலும் செலவழிப்பது. இருக்கிற கொஞ்ச நாட்கள், இருக்கிற ஒரு வாழ்க்கை, அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லா, ஆகுமான அல்லாஹு தஆலா ஆகுமாக்கி இருக்கிற அந்த அளவுக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் என்னென்ன செய்யலாம், என்னுடைய பணத்தை நான் எந்த வழியில செலவழிக்கலாம், இதை கொண்டு உலகத்தில மறுமையில நான் எப்படி எப்படி எல்லாம் உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்து கொள்ளலாம், சவாபை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். எத்தனையோ பேர்கள் பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் இப்பொழுது செய்யலாம், நாளை செய்யலாம், மறுநாள் செய்யலாம் என்று எதிர்பார்த்து பார்த்து பார்த்து இருந்துவிட்டு எதுவுமே செய்யாமல் சம்பாதித்த அத்தனை பணத்தையும் யாருக்கோ விட்டுவிட்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். அதை யார் எடுத்துக்கொண்டார்கள், அதை யார் பிரித்து கொண்டார்கள் என்ற செய்தி கூட அவர்களுக்கு தெரியாது. மீண்டும் அவர்களுக்கு அந்த செய்தி போய் சேர்வதும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான். சோதனைக்காக வேண்டி தரப்பட்டிருக்கிறது. இந்த செல்வத்தை கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த செல்வத்தை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம், நம்முடைய நாம் கொடுக்கக்கூடிய சதகாக்கள், நாம் செலவழிக்கக்கூடிய செலவுகள் பொருத்தமான இடங்களுக்கு போய் சேரும் பொழுது சில வேளை நம்முடைய உலகத்துடைய மறுமையுடைய வெற்றிக்கு அதுவே காரணமாகி விடுகிறது. பெரும் பெரும் பாக்கியங்களுக்கு அது ஒன்றே காரணமாகி விடுகிறது. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம் மஸ்ஜிதுகளில் இரவு காலங்கள் வந்துவிட்டால் மஸ்ஜிதில் இருளாக இருக்கும், மஸ்ஜிது நபவி இருளாக இருக்கும். அங்கே எந்த விதமான வெளிச்சத்துக்குரிய ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கவில்லை. மக்கள் வருவார்கள், தொழுதுவிட்டு அந்த நிலா வெளிச்சத்திலேயே போய்விடுகிறார், போய்விடுவார்கள். ஒரு சஹாபி பார்க்கிறார், மஸ்ஜித் இருளாக இருக்கிறது. எங்களுடைய வீடுகளை நாங்கள் விளக்கேற்றி வெளிச்சமாக்குகிறோம். அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இந்த மஸ்ஜிதையும் அதே போன்று நான் ஒரு விளக்கை ஏற்றி வெளிச்சமாக்கிவிட்டால் எவ்வளவு அழகாக இருக்கும். அவர் வீட்டுக்கு போனார், ஒரு விளக்கை எடுத்து கொண்டு வந்து மஸ்ஜிதில் பற்ற வைத்து மஸ்ஜிதை வெளிச்சமாக்கி விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளே வருகிறார்கள், மஸ்ஜித் வெளிச்சமாக இருக்கிறது. யார் இந்த வேலையை செய்தார், யார் இப்படி வெளிச்சமாக்கியது? அப்பொழுது அங்கிருந்தவர்கள் சொல்கிறார்கள், தமீமுத்தாரி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி தான் இந்த வேலையை செய்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த சந்தோஷம் அந்த சஹாபிக்கு துஆ செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா அவரையும் வெளிச்சமாக ஆக்கி வைப்பானாக, மஸ்ஜிதை வெளிச்சமாக ஆக்கி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செய்தது ஒரு சிறிய செலவு தான், ஆனால் பொருத்தமான இடத்துக்கு அது போய் சேரும் பொழுது அது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவுக்கு காரணமாகி விடுகிறது. அது அவர்களுக்கு மட்டும் செய்த துஆ அல்ல, கியாமத் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் பூமிக்கு மேலால் மஸ்ஜிதுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த மஸ்ஜிதுகளை வெளிச்சமாக்கக்கூடிய அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவுடைய பரக்கத் இருக்கிறது. நாம் எப்பொழுதும் சொல்லக்கூடிய விடயம்தான், மஸ்ஜிதுகளில் எலக்ட்ரிசிட்டி பில் என்பது அது வெறும் ஒரு தனிநபருக்குரியதாக இருக்கக்கூடாது. மஹல்லா வாசிகள் ஒவ்வொருவருக்கும் அதிலே சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம். ஒருவருடைய ஒரு ரூபாய் சேர்ந்தாலும் இன்ஷா அல்லாஹ் மாதம் பூராவும் பள்ளிவாசல் வெளிச்சமாக இருந்ததற்குரிய நன்மையை கொடுப்பதில் அல்லாஹ் எப்பொழுதும் கஞ்சத்தனம் காட்ட மாட்டான். யார் எவ்வளவு கொடுத்தான் என்பதை பார்ப்பதில்லை, எந்த உள்ளத்துடன் கொடுக்கிறார் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். சில பொழுது நாங்கள் பெரும் எண்ணங்கள் வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம், ஷைத்தான் நம்முடைய மனசுக்குள்ளே சில எண்ணங்களை ஏற்படுத்துகிறான், நான் இப்படியெல்லாம் நினைச்சு கொண்டு கொடுத்தந்தான், ஆனால் அதை எடுத்தவருக்கு அதையெல்லாம் தெரியாதே, நான் செலவழித்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு அதுவெல்லாம் தெரியாதே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விடயம்தான், வல்லாஹு அலீமும் பிதாதி சுதூர். அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய உள்ளங்களில் வரக்கூடிய எண்ணங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். மக்களுக்கு தெரியாது, நான் வைத்திருக்கிற பெரும் பெரும் நீயத்துக்களை எல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்பதை பற்றி நாங்கள் அலட்டி கொள்ள தேவையில்லை. நாங்கள் யாருக்காக கொடுக்கிறோமோ அவனுக்கு தெரியும். நம்முடைய உள்ளத்திலே வந்த ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள், நாங்கள் எதை எந்தெந்த நீயத்திலே ஒன்றை செய்கிறோம், எதை எதை நினைத்தோம், அத்தனையையும் அல்லாஹு தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நீங்கள் சதகா கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு மாதுளம் பழத்தை கொடுப்பதாக இருந்தால் அந்த மாதுளம் பழங்களின் எண்ணிக்கையை தான் நீங்கள் எண்ணி பார்க்கிறீர்கள், நான் இத்தனை மாதுளம் பழங்கள் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கூலி தரும் பொழுது பழங்களாக அல்ல, அந்த பழத்துக்குள்ளே எத்தனை விதைகள் இருக்கின்றனவோ அந்த விதைகளை கணக்கு பார்த்து தருவான். அவன் அப்படிப்பட்ட அறிவாளி, அவன் சகலரையும் அறிந்தவனாக இருக்கிறான். நல்ல இடத்துக்கு போய் சேரும் பொழுது மனிதனுடைய சதகாக்கள் அவனுடைய உலக மறுமையுடைய வெற்றிக்கு, சாதத்துக்கு, பாக்கியத்துக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுகளில் நாங்கள் சொகுசாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது எந்த ஊரிலே போனாலும் மஸ்ஜிதுகளில் மிக அழகான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. காற்றுக்கான ஏற்பாடு, வெளிச்சத்துக்கான ஏற்பாடு, தேவையான இடங்களில் விசாலமான மஸ்ஜிதுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மஸ்ஜிதாக இருக்கலாம், வேறு பல மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், எவ்வளவு அருமையான இடங்களில் மஸ்ஜிதுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் இந்த உலகம் படைக்கப்படும் பொழுது இங்கே இருந்த மஸ்ஜிதுகள் அல்ல, தானாக முளைத்து வந்ததல்ல. ஒரு இடத்தில் ஒரு மஸ்ஜித் அமைந்திருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் என்னையும் உங்களை போல எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் பணம் இருந்தது, செல்வம் இருந்தது, செலவழிப்பது பாரமாகவும் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டத்துடன் அவர்கள் அதை செலவழித்திருக்கிறார்கள். நல்ல ஒரு காரியம் செய்ய வேணுமே என்பதற்காக அவர்கள் கொஞ்சம் இழந்திருக்கிறார்கள். பிறகு இப்படி அழகான ஒரு மஸ்ஜித் இங்கே எழும்பி இருக்கிறது. இவ்வளவு ஒரு காலம் இருந்தது மஸ்ஜிதுகளுக்கு சென்றால், ஜும்மாவுக்கு சென்றால் வெளியிலே போகும் பொழுது உடுப்புகள் எல்லாம் வியர்வையால் நனைந்து போயிருக்கும். அவ்வளவு சூடு, அவ்வளவு உஷ்ணம் மஸ்ஜிதுக்குள்ளே. இப்பொழுது மஸ்ஜிதுகளுக்குள்ளே இவ்வளவு அழகான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் பல மனிதர்கள் எங்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய செலவை தான் ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஒவ்வொருவருடைய தலைக்கு மேலாலும் ஃபேன் மின் விசிறிகள் சுத்தி கொண்டிருக்கின்றன, காற்று வந்து கொண்டிருக்கிறது. ஃபேன் உள்ள இடங்களை நாங்கள் தேடி தேடி வந்து அமர்கிறோம் என்றால் அது சுத்தக்கூடிய ஒவ்வொரு சுற்றுக்கும் பின்னால் சில மனிதர்கள் மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் மாதாந்தம் அல்லது வருடாந்தம் அல்லது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பணத்திலிருந்து கொஞ்சத்தை இழக்கிறார்கள். அந்த இன்பத்தை தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரும் பாக்கியசாலிகள், அந்த பாக்கியத்தை நாம் ஏன் பெற முடியாது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பெரிய செல்வந்தர்களாக இல்லையே என்பதை நாம் யோசிக்க வேண்டியதில்லை. நாம் மஸ்ஜிதுக்கென்று ஒரு சிறிய தொகையை தான் நாங்கள் கொடுக்கிறோம். நம்முடைய மனசுல என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். திருமணமாகாத ஒரு வாலிபர் கொஞ்சம் சம்பாதிக்கிறார், ஒரு சில ஆயிரங்கள். அந்த சில ஆயிரங்கள் இருந்து அவர் ஒரு பகுதியை இதற்காக வேண்டி ஒதுக்கலாம், எனக்கு இந்த நன்மை கிடைக்க வேண்டும். மஸ்ஜிதுடைய தண்ணீர், மஸ்ஜிதுகளிலே தண்ணீர்களை நாங்கள் எப்படி பாவிக்கிறோம்? வீடுகளிலே பலரும் இந்த தண்ணீரை பாவிக்கும் பொழுது, அதுவும் சமீப காலமாக மிக பேணுதலாக பாவிக்கிறார்கள். எலக்ட்ரிசிட்டி இந்த அதாவது பாவிக்கும் பொழுது எவ்வளவு பேணுதலாக பாவிக்கிறார்கள். பார்த்து பார்த்து தேவையில்லாதவற்றை ஓஃப் பண்ணி விடுகிறார்கள். எவ்வளவு பேணுதலாக வீடுகளிலே பாவிக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொருவருக்கும் தெரியும் இதற்கு பின்னால் எவ்வளவு செலவு இருக்கிறது. மஸ்ஜிதுகள் என்று வரும் பொழுது சில வேளைகளில் சாதாரணமாக இவற்றை பாவிக்கக்கூடிய முறை, அதாவது பாவிக்கக்கூடிய வழக்கங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக பேணுதல் செய்யப்பட வேண்டிய இடம் மஸ்ஜிதுகள். மஸ்ஜிதுகளுக்காக வேண்டி நாங்கள் செலவழிக்க வேண்டும். தண்ணீர் உலகத்திலே செய்யப்படக்கூடிய சதகாக்களில் மிகப்பெரிய சதகா, மிக சிறந்த சதகா எது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸகி, மக்களுக்கு தண்ணீருக்கான ஏற்பாடு செய்யுங்கள். குடிப்பதற்கு கொடுக்கிற ஒரு கிளாஸ் தண்ணீராக இருக்கலாம், அல்லது மக்களுக்கு பாவனைக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய தண்ணீராக இருக்கலாம். அத்தனையையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அஸ்ஸகி என்ற வார்த்தை. தண்ணீருக்காக ஏற்பாடுகளை செய்யுங்கள், அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய சதகாக்களில் மிக சிறந்த சதகா என்று சொன்னார்கள். ஒருவர் வருகிறார், யார் ரசூலல்லாஹ், தாயார் வஃபாத்தாகிவிட்டார்கள், அவர்களுக்காக நான் சதகா செய்தால் அந்த சதகாவுடைய நன்மை அவர்களுக்கு போய் சேருமா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாராளமாக போய் சேரும். அப்பொழுது அவர் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், ஐயு சதகாதி அஃதல், எந்த சதகா மிக சிறந்தது நான் செய்வதற்கு? சொன்னார்கள், அஸ்ஸகி, மக்களுக்கு தண்ணீருக்கான ஏற்பாடு செய்யுங்கள். சாதாரணமானதல்ல. ஜுபைதா கால்வாய் என்ற ஒரு பிரபல்யமான ஒரு கால்வாய் மக்காவிலே இருந்தது. இப்பொழுது அதனுடைய அடையாளங்கள் இருக்கிறது, தண்ணீர் கிடையாது. ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி காலத்தில் மக்காவாசிகளுக்கு பயங்கரமான ஒரு பஞ்சம் ஏற்பட்டது, தண்ணீருக்கு கஷ்டம் ஏற்பட்டது. ஹாரூன் ரஷீத் ஆட்சியில இருக்கிறார். அவர்களுடைய மனைவி மிகப்பெரும் செல்வந்த பெண்ணாக சீமாட்டியாக இருந்தவர்கள் ஜுபைதா அன்னையார் அவர்கள். அவர்கள் யோசிக்கிறார்கள், மக்காவாசிகளை நான் பசியில் போடக்கூடாது, கஷ்டத்தில் போடக்கூடாது, நான் என்னுடைய பணத்தினால் அவர்களுக்கு தண்ணீருக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பெரும் ஒரு செலவை செலவழித்து அவர்கள் ஒரு கால்வாயை வெட்டுகிறார்கள். மிக தூரத்தில் இருந்து மக்காவுக்கு தண்ணீர் செல்வதற்கு ஒரு கால்வாயை, ஒரு ஆறு போன்ற ஒரு பெரிய கால்வாயை அவர்கள் வெட்டி விடுகிறார்கள். பிறகு அதிலே தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால், ஜுபைதாவுடைய வஃபாத்துக்கு பின்னால், அந்த காலத்துல இருந்த ஒரு பெரும் முஹத்தீஸ், ஹதீஸுடைய கலையிலே மிக பெரும் ஒரு மாமனிதராக இருந்தவர்கள் அவர்களை கனவில் காண்கிறார்கள். ஜுபைதா அன்னையார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆபிதாவாக, ஒரு வணக்கசாலியாக இருந்தவர்கள். அவர்கள் கனவில் சரித்திரம் பதிவு செய்திருக்கிற ஒரு சம்பவம் இது. இது ஹதீஸில் வந்ததல்ல, ஹதீஸில் வர முடியாது, பிற்காலத்திலே நடந்தது, சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கனவிலே பார்க்கிறார்கள். கனவிலே பார்த்ததும் கேட்கிறார்கள், அவர்களுடைய எண்ணமே ஆகிறது தான், அவர்களுடைய கேள்விகளும் அப்படிதான் அமைந்திருந்தது. உங்களுடன் அல்லாஹ் என்ன எப்படி நடந்து கொண்டான், உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அஃபரனி ரப்பி ஃபி அவ்வலி மிஅவலின் துரிப பி தரீக் மக்கா. மக்காவாசிகளுக்கு தண்ணீர் புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் அந்த கால்வாயை வெட்டினேன். அந்த கால்வாயை வெட்டும் பொழுது முதலாவது மண் வெட்டி அந்த பூமியிலே பட்டதுடன் அல்லாஹு தஆலா என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாடத்துக்காக நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் சரித்திர ஆசிரியர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்களுக்கு தண்ணீருக்கான ஏற்பாடு செய்வதிலே இவ்வளவு பெரிய ஃபதீலத் இருக்கிறது, இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. அடைவதற்குரிய வழியையும் அல்லாஹு தஆலா தாராளமாக வைத்திருக்கிறார். இதற்கான வழிகள் எங்கே என்று தேடுவோம். இதற்கான வழிகளை நாங்கள் தேடி செலவழிப்போம். மக்களிடத்திலே நாங்கள் பொறுப்பானவர்களிடத்திலே போய் கேட்க வேண்டும், என்ன வேலை இருக்கிறது. மிக ரகசியமாக, யாருடைய பெயரும் தேவையில்லை, நமக்கு மரியாதை தேவையில்லை, யாருடைய பெருமையும் தேவையில்லை. எத்தனையோ பேர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். ஒரு மனிதரை தெரியும், 40 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார், ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர வேறு யாருக்கும் அவர் செய்த காரியம் தெரியாது. இப்படியெல்லாம் பெரும் பெரும் காரியங்களை சமூகத்துக்கு செய்து கொடுத்து விட்டு மிக மறைவாக எத்தனையோ பேர்கள் ஒன்றுமே செய்யாததை போல இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுகளுக்கு ஒவ்வொரு ஜுமாக்களிலும் சகங்கள் வைத்து அவர்களுடைய தேவைகளுக்காக, மஸ்ஜிதுடைய தேவைகளுக்காக பணம் கேட்க வேண்டிய தேவைகளை நாங்கள் வைக்க கூடாது. நாம் நினைத்தால், ஒவ்வொரு மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்களும் ஒவ்வொரு செல்வந்தர்களும் நினைத்தால் நாம் இதை செய்யலாம், செய்து முடிக்கலாம். நம்முடைய வீடுகளில் எவ்வளவு சொகுசாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வீடுகளுக்கு நாம் ஏன் செலவழிக்க கூடாது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய நாம் பெற்றிருக்கிற இந்த பணம், நாம் பெற்றிருக்கிற செல்வம் நாம் சுமந்து கொண்டு வந்ததல்ல. இதுவெல்லாம் நமக்கு சோதனைக்காக தற்காலிகமாக தரப்பட்டிருக்கிறது. இருக்கிற காலத்திலே அதை பயன்படுத்தி நாம் உலகத்திலே சேமிப்பு செய்வதை விடவும், உலகத்துடைய வங்கிகளிலே நாங்கள் சேமிப்பு செய்ய நினைப்பதை விடவும், ஆகிரத்துடைய வங்கியிலே நாம் சேமிப்போம். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய அனைத்து தேவைகளையும் நீ பூர்த்தி செய்து தருவாயாக. நல்ல நீ விரும்பக்கூடிய காரியங்களில் எங்களை ஈடுபடுத்துவாயாக. நீ வெறுக்கக்கூடிய காரியங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.